கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 36 அத்தியாயம். காளாமுகர் யார்? சபை மண்டபத்தில் எழுந்த கலகலப்பு அடங்க வெகு நேரம் பிடித்தது. காளாமுகரை காண்பதற்காக அவரவர்கள் தத்தம் இருப்பிடத்து நின்றும் எழுந்தனர். மிக பயங்கரமானவர். இவரை பிடிப்பதற்கு சோழ வீரர்கள் பெருமுயற்சி செய்தனர். மாய மந்திரங்கள் இவருக்கு நிறைய தெரியுமாம். இந்த சபையிலிருந்து கூட நொடியில் மறைந்துவிடக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறதாம். அருண்மொழிவர்மருடைய திறமையே திறமை. சரியான சமயத்தில் காளாமுகரை சிறைப்பிடித்து வந்துவிட்டார் என்றெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டனர். மெல்லத்தான் பேசினர் என்றாலும் அது பெரும் ஆரவாரமான ஒளியாக அந்த மண்டபத்தில் எழுந்தது. அமைதி, அமைதி என்று அதிகாரி ஒருவர் கூவினார். மதுராந்தகர் ஏதோ சொல்ல முயன்றார். அருண்மொழிவர்மர் எழுந்து கையை உயர்த்தி, சபை மண்டபத்தில் இவ்வாறு அமைதியை குலைத்து பெரும் குரல் எழுப்புவது முறையென்று, முக்கியமான வழக்கின் விசாரணை நடக்கும் வேளையில் நிசப்தத்தை கடைபிடிக்க வேண்டும். பல அற்புதமான செய்திகள் எல்லாம் வெளிப்படப் போகின்றன என்று கூறவும் உடனே பெரும் ஒளி அடங்கியது. ஊசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. என்ன நேரம் போகிறதோ எனும் துடிப்பு ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருந்தது. இதற்குள் காளாமுகர் சபை மண்டபத்திற்கு வந்துவிட்ட செய்தி நகரத்தில் சிறிது சிறிதாக பரவியது. சபை மண்டபத்திற்கு எதிரே சிறிது சிறிதாக மக்கள் கூடலாயினர். சிலர் சபை மண்டபத்திற்குள் நுழையவும் முற்பட்டனர். அவர்களை தடுத்து ஒழுங்குபடுத்துவதற்காக சங்கரதேவன் வெளியே விரைந்தார். சபை மண்டபத்தின் வெளியே ஏராளமான வீரர்கள் நிறுத்தப்பட்டனர். காளாமுகர் அமர்வதற்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டவுடன் சபையோல் திகைத்தனர். சோழ நாட்டிற்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தவர்களுக்கு சபையில் இடமா என்று மற்றவர்கள் அதிசயித்தனர். அவர்கள் அதிசயமும் ஆவலும் அதிக நேரம் நீடிக்கவில்லை. ரவிதாசன் ஏதோ கூற முற்பட்டார்.
என்னதான் எனக்கு சோழ நாட்டின் மீது வெறுப்பு இருந்தாலும் அவர்கள் மற்றவருக்கு அளிக்கும் மதிப்பும் மரியாதையும் மகத்தானவைதாம். நான் தான் குற்றம் சாட்ட பெற்றவன். என்னுடன் சதி செய்தவர் காளாமுகர். ஆனால் அவர் முற்கால மதிப்பு கருதி அவருக்கு அமர இடம் அளித்திருப்பதற்கு பாராட்டுகிறேன். ஆனால் என் பாராட்டுதல்களால் என்ன பலன்? ஆனால் பல உண்மைகளை கூறும் போதுதான் என் மதிப்பு தெரிய வரும். இங்கே கூடியுள்ள பொதுமக்களும் சிற்றரசர்களும் தங்கள் மனத்தை அப்போது மாற்றிக்கொள்வார்கள்
என்று பேசும்போது அருண்மொழிவர்மர் குறுக்கிட்டு, நேரம் இருப்பது குறைவு. அந்த நேரத்தில் நாம் பல உண்மைகளை அறிவது மிகவும் பயனுடையதாக இருக்கும். காளாமுகர் ஒருவர் சோழ நாட்டில் பலகாலமாக உழவை வருகிறார். அவர் இந்த நாட்டிற்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எல்லோரும் பேசிக் கொண்டனர். நான் கடல் கடந்த நாட்டில் இருந்து திரும்பியவுடன் என்னை முதன் முதலில் சந்தித்தவர் காளாமுகர் தான் என்று கூறிய உடனேயே சபையினரின் வியப்பு அதிகமாயிற்று. காளாமுகரை பற்றி அறிந்திருந்தும் அருண்மொழிவர்மர் இவ்வளவு நாள் ஏன் சும்மா இருந்தார் என்று வியந்தனர். அருண்மொழிவர்மர் தம் உரையை தொடர்ந்தார். காளாமுகரை நான் அறிவேன். அறிந்துமா அவரது நடவடிக்கைகளை தடுக்காமல் இருந்துவிட்டேன் என்று நீங்கள் வியப்படையலாம். காளாமுகர் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார் என்பதை நான் முதலிலேயே உணர்ந்து கொண்டேன். முதிய பிராயத்திலும் அவர் இதுபோல் காடு மலை என்று அலைகின்றாரே என்று நான் கவலை கொண்டேன். ஆனால் அவர் ஒருவரால் தான் பல உண்மைகளை வெளிப்படுத்த முடியும் என்பதை அறிந்தவுடன் சமாதானம் அடைந்தேன். தக்க சமயம் எதிர்பார்த்திருந்தேன். அவரையும் அழைத்து வந்தேன் என்றார். ரவிதாசன் முகத்தில் ஏளனமான சிரிப்பு மிளிர்ந்தது. இதுவரையில் துயரத்தில் ஆழ்ந்திருந்த பரமேஸ்வரனும் கூட இப்போது நம்பிக்கை ஒளி தோன்றிவிட்ட தெம்பில் கவலையை சிறிது நீக்கி நிமிர்ந்து நின்றான். ரவிதாசனை நோக்கி பொருள் நிறைந்த புன்னகை ஒன்றை பூத்தான். அதை ஆமோதிப்பது போல ரவிதாசனும் தலையை அசைத்தான். காளாமுகரை நோக்கி பெருமிதத்தோடு தலையை ஆட்டினான். ஒருவேளை அது ஏதாவது சங்கீத சைகைகளோ என்னவோ. அவனையே பார்த்து கொண்டிருந்த சபையோர் மனத்தில் கவலை ஏற்பட்டது. அனிருத்த பிரம்மராயரை அழைத்து வருவதாக கூறிய அருண்மொழிவர்மர் யாரோ காளாமுகரை அழைத்து வந்து உட்கார வைத்து அவரை தனக்கு தெரியும் என்று கூறுகிறாரு என்று குழப்பம் கொண்டனர். திருக்கோவலூர் மலையமானும் சம்புவரையரும் ஒரே சமயத்தில் எழுந்து பேச முற்பட்டனர். சம்புவரையர் உட்கார்ந்துவிடவே மலையமான் கேட்டார்.
ஒன்றும் புரியாமல் குழப்பமாக இருக்கிறது. அனிருத்த பிரம்மராயரை அழைத்து வர ஏற்பாடு செய்திருப்பதாக கூறிய இளவரசர் யாரோ காளாமுகரை அழைத்து வந்து உட்கார வைத்திருக்கிறார். அதோ ரவிதாசன் அவரை நோக்கி புன்னகை புரிகின்றால் ஒன்று முழங்கவில்லையே
என்று கூறவும் அருண்மொழிவர்மர் மீண்டும் எழுந்து, மலையமான் கேட்பது நியாயமானது. அவருக்கு நான் சமாதானம் கூறுவதை விட காளாமுகரிய கூற செய்வது தகுந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மன்னர் கட்டளையிட்டாள் என்று கூறவும் மதுராந்தகர் ஆமோதித்தவர் போல் தலையசைக்க காளாமுகர் மெல்ல இருக்கையை விட்டு எழுந்து பேச தொடங்கினார். அவர் மெதுவாக பேசினார். குரல் மெல்லியதாக இருந்தாலும் வார்த்தைகள் தெளிவாக வந்தன. எல்லோரும் பரபரப்பும் ஆர்வமும் மிக அவர் உரையை கேட்க தொடங்கினர். அவர் என்ன சொல்ல போகிறார் என்று ரவிதாசனும் அவளோடு எதிர்பார்த்திருந்தார். ஒரு கணம் அவர் ஏன் இங்கு வந்தார் என்று கூட அவனுக்கு ஐயம் ஏற்பட்டது.
நமக்கு விரோதமாக எந்த சம்பவத்தை பற்றியோ செய்தியையோ அவர் கூறினாலும் அவரும் பழியினின்று தப்ப முடியாது என்று அவன் எண்ணினார். நம் ஒவ்வொரு செயலிலும் அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அருண்மொழிவர்மரை அவர் சந்தித்திருக்கின்றாராமே. ரவிதாசன் உள்ளத்தில் அப்போது பலவித சலனங்கள் குமுறல்கள் தோன்றினாலும் அவை அவன் முகத்திலே பிரதிபலிக்கவில்லை. அவன் கம்பீரமாக நின்றான். எத்தகைய ஆபத்தையும் எதிர்பார்க்கும் துணிவு அவனுக்கு இன்று நேற்று ஏற்பட்டதா? 10-15 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட கடினமான துணிவு என்றோ? காளாமுகர் பேசினார்.
சமயவாதிகளுக்கு மத தொண்டர்களுக்கு அரசியல் காரியங்களில் தொடர்பு ஏன் என்ற சந்தேகம் உங்களுக்கு எழும். நான் பூண்டிருக்கும் வேடம் என்னுடையதே இல்லை என்று உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த உலகில் நான் நானாக விளங்குபவர்கள் குறைவே. சமயத்துக்கும் சந்தர்ப்பத்திற்கும் தக்கவாறு குணங்களையும் செயல்களையும் மாற்றிக்கொள்வது போன்றே எனக்கும் நேர்ந்துவிட்டது. நான் யார் நீங்கள் அறிந்து கொள்ள வெகு நேரமாகாது. அதோ நிற்கிறானே ரவிதாசன், அவனும் நானும் நண்பர்கள்.
காலமுகர் இப்படி சொல்லும் போது ஆயினும் வியப்புணர்ச்சி சபையில் ஏற்பட்டது.
நண்பர்கள் என்றால் பாலிய நண்பர்கள் என்று சொல்ல முடியாது. ரவிதாசனின் சிறு பிராயம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்பது அவனுக்கு தெரியாது. எனக்கும் அவனுக்கும் உள்ள வயது வேற்றுமை 20 ஆண்டுகளையும் கடந்து விட்டது. சோழ நாட்டிலேதான் ரவிதாசன் பிறந்தார். ஆனால் வளர்ந்ததோ பாண்டிய நாட்டில், உழைத்ததோ பழிக்கு பழி வெஞ்சினம் கொண்டதோ பாண்டிய நாட்டிற்காகத்தான். அவன் வெஞ்சினம் கொண்டது நியாயம்தான்.
காளமுகர் இப்படி கூறும் போது பலர் சீரியது நுணுக்கமான செவிப்படித்தோர்க்கு கேட்டிருக்கும். குறுநில மன்னர் பலர் தமது ஆதிக்கத்தின் நுனியில் வந்துவிட்டது கூர்ந்து கவனித்தோருக்கு புலனாக இருக்கும். ரவிதாசனோ பெருமிதத்தோடு கம்பீரமாக நின்றான். காளாமுகர் மேல நகைத்திருக்க வேண்டும். தாடியும் மீசையும் மறைத்திருந்ததால் தெரியவில்லை. மேலும் அவர் தொடர்ந்தார்.
ரவிதாசன் தன் உள்ளத்தில் யாரை மிகவும் போற்றி புகழ்ந்து மன்னர் என்று மதித்து அவருக்கு காலாகாலம் ஊழியம் செய்ய புகுந்தானோ அவரை அந்த தலைவரை சோழர் படைகள் புறமெதுகிட்டு ஓட செய்தன. ராயுதபாணியாக மாறி தன்னந்தனியாய் சரணாகதி அடைந்துவிட்ட பாண்டியன் தலைமையை பந்தாடினார் ஆதித்த கரிகாலன். அதனால் சீற்றமடைந்த ஆபத்துதவிகள் பழிக்கு பழிவாங்க முடிவு செய்தனர். ரவிதாசனும் அப்படியினருள் ஒருவன். ஆனால் வீரபாண்டியன் தலையை ஆதித்த கரிகாலன் கொய்ததற்காக அவன் உயிரை மாய்க்க மற்றவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒருவருக்கு கொலை தண்டனை கொடுக்க ஆண்டவனுக்குத்தான் உரிமை உண்டு, அல்லது ஆண்டவன் பிரதிநிதியான கோமகனுக்குத்தான் உரிமை உண்டு. தனி மனிதன் எப்படி செய்யலாம்? அங்குதான் ரவிதாசன் பிரச்சனை வருகிறது. ரவிதாசன் நீதியை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு சட்டத்தை நிலைநாட்டிவிட்டான். காளாமுகரது இந்த சொல் அங்கிருந்த அனைவரையும் துடிக்கிட வைத்தது. காளாமுகர் யார்? அவர் ரவிதாசன் பக்கம் பேசுகிறாரா அல்லது சோழ நாட்டின் பக்கம் பேசுகிறாரா என்று புரியாமல் திகைத்தனர். மீண்டும் சம்பவரையனும் மலையமானும் ஒரே சமயத்தில் எழுந்தனர். சம்பவரைய மலையமானை விழித்து நோக்கினான். நீதான் பேசேன் என்று மலையமான் விழிகளாலேயே கூறிவிட்டு உட்கார்ந்து விட்டான். சம்பவரையர் கோப குரலில், காளாமுகர் யார்? சமய பூர்வீக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு இங்கு வந்து தர்மணி ஆகித்து அலசி பேச இவருக்கு என்ன உரிமை? காளாமுகரும் குற்றம் சாட்டப்பட்டுவரை. ரவிதாசனோடு கூடி தெரிந்து அவனுக்கு உடந்தையாக இருந்தவர். தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கு அவர் சமாதானம் கூற வேண்டும். பிறகு ரவிதாசனுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் பேசலாம் என்றார். அருள்மொழிவர்மருக்கோ இருப்பு கொள்ளவில்லை. சம்புவரையர் அவசரத்தில் அளவு மீறி பேசிவிடப் போகிறாரே என்று துடிப்பு இருந்தது. அவர் உள்ளத்தில் புரியாத ஒரு வேதனை ஏனோ ஏற்பட்டது. அவர் மனம் ஏனோ சஞ்சலமுற்றது. திடீர் என அவரது இடது தோல் துடித்தது. ஒரு கணத்தில் ஓர் இருள் கண் எதிரே தோன்றி மறைவதைப் போல் தோன்றியது. திடீரென இவ்வாறு தோன்ற காரணம் என்ன? அவர் அதை பொருட்படுத்தாதவராய் சம்புவரையரை நோக்கி கையசைத்த போது காளாமுகர் கடகடவன நகைப்பது எல்லோருக்கும் தெளிவாக கேட்டது. அருள்மொழிவர்மர் இமையை சற்று மூடிக்கொண்டார். காளாமுகரின் அந்த சிரிப்பின் ஒளி பழக்கப்பட்ட ஒளி என்பதை அறிந்தோர் தெரிந்து கொள்வர். சம்புவரையர் இளைஞர், பழக்கம் போதாதவர். மெல்ல புன்முறுவல் பூத்தார் அருண்மொழி. காளாமுகர் மேலும் கண்ணீர் என்ற குரலில் பேச்சை தொடர்ந்தார். சம்புவரையர் கேட்டதும் ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் என்னை குற்றவாளியா கூண்டில் யாரும் ஏற்றவில்லையே. என்னை குற்றவாளி என்று கூறவும் இது ரவிதாசனை தவிர மற்ற எவரும் துணியவில்லையே. குற்றவாளிக்குத்தான் சம்பந்தம் இல்லாதவற்றை பேச உரிமையில்லை. ஆனால் குற்றம் நிரூபிக்க வந்தவருக்கு?
காளாமுகர் இப்படி பேசும் போது ரவிதாசன் திடுக்கிட்டான்.
இவரை நான் குற்றவாளி என்று கூறினேனா? ஆமாம் ஆமாம். ஆனால் இவர் யார் என்று இங்குள்ளவர்களுக்கு தெரியுமா? ஐயோ, இவர் ஏன் இப்படி குழப்புகிறார்? இவர் பொல்லாதவராக இருப்பார் போல் இருக்கிறதே. இவர் நம் பக்கம் பேசுகிறாரா அல்லது எதிரி பக்கம் பேசுகிறாரா? கையில் கத்தி கூட இல்லையே. இருந்தால் நொடியில் கழுத்துக்கு குறி வைத்து விடுவேனே.
ரவிதாசன் குழம்பினான் மனத்திற்குள்ளேயே.
சபையோரே, நான் சமயவாதி அல்லன். உண்மையில் நான் சமயவாதங்களுக்கு அப்பாற்பட்டவன். கடவுள் ஒருவரே, கடவுளே நாம். நம்முள்ள கடவுள் உள்ளார் எனும் திடமான சித்தாந்தம் உடையவன். இந்த வேடமே எனக்கு தேவையில்லை. வேடத்தால் அனுபவிக்கும் தொல்லை போதாவென்று பழிக்காலாக நேரிட்டது. எல்லாம் நன்மைக்கே. 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் கவனத்தை பின்னோக்கி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோழ நாட்டு வாரிசாக நியமனமாகும் பதவிக்கு போட்டியும் பூசலும் இந்த நாட்டில் துரதிருஷ்டவசமாக இருந்தன. அதை நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்பவில்லை. ஆனால் மதிப்பிற்குரிய சம்பவரையர் அப்போது இளைஞர்தான். அரசியலில் ஓரளவுக்கு அவரும் அரியணை விஷயமான கட்சி பிரதி கட்சிகளில் சம்பந்தப்பட்டவர். அது உள்நாட்டு விவகாரம். ரவிதாசன் வகையினர் சோழ நாட்டில் அலைந்தவாறு பெரிய பழுவட்டரையர் மாளிகைக்கு வந்து கொண்டிருந்தனர் என்பதும் சம்பவரையருக்கு தெரிந்திருக்கும். ரவிதாசனுக்கு சோழ நாட்டு பட்டத்து விவகாரத்தில் அக்கறை இல்லை. அவன் எண்ணமெல்லாம் பழிக்கு பழி வாங்குவதே. அவனுக்கு உதவி கொண்டிருந்த பெண்மணி இப்போது காட்டில் வசிக்கும் தலைவி என்று பாண்டி ஆபத்துதவிகளால் அழைக்கப்படுபவளுக்கும் இந்த நாட்டு விவகாரத்தில் அக்கறை இருந்தது. அதுவும் அரியணை உரிமைக்காக அன்று. இந்த நிலையில் ஆதித்த கரிகாலரை கொலை செய்யும் எண்ணம் உள்நாட்டு பட்டத்துக்காக பூசலிட்டவர்களுக்காக அல்லது பழிக்கு பழி வாங்க விரும்பியவர்களுக்கா என்பது ஆராயப்பட வேண்டும். வணங்குவதற்குரிய நமது மாமன்னரும் அப்போது பட்டத்துக்கு பூசலிட்டவர்கள் குழுவில் இருந்த விஷயத்தை இங்கே சொல்வதில் தவறில்லை என்று நினைக்கின்றேன். அப்படி பார்த்தால் ஆதித்த கரிகாலருக்கு பிறகு அவர் இளவல் அருண்மொழி என்றோ பட்டமேற வேண்டும். அவரையும் தீர்த்துவிடும் சதியில் பட்டத்து கிளர்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்க வேண்டுமே. அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஒருவரையும் கொலை செய்ய வேண்டும் எனும் நோக்கம் அவர்களுக்கு இல்லாததே காரணம். அது நாடறிந்த உண்மை. இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த அனிருத்த பிரம்மராயர் நிலை அப்போது என்ன? அவர் யாரை ஆதரித்தார்? அருண்மொழிவர்மருக்கு தெரியும். இளைய பிராட்டி அறிவார் அனிருத்தரின் நிலையை. அவர்கள் இருவரையும் பலமுறை சமாதானப்படுத்தி இருக்கிறார். மதுராந்தகருக்கு சோழ நாட்டில் உரிமை உண்டு என்பது அனிருத்தரின் கொள்கை. அதற்காக கழகமோ புரட்சியோ செய்ய வேண்டும் என்பது அவர் கருத்து இல்லை. அரசு பீடத்தில் அமர்ந்திருக்கும் மதுராந்தக சோழ தேவர் அதை ஒப்புக்கொள்வார். சமாதான முறையில் பட்டத்து உரிமையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அனிருத்த பிரம்மராயர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஆதித்த கரிகாலரை கொள்வதற்கு அனிருத்தர் உடந்தை என்றால் அவர் ஆதரித்து நின்றவர்களும் உடந்தைதானே? இதை ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்ளலாம். மன்னர் மதுராந்தகரை ஆதரித்தவர்களுக்கும் இளவரசர் கொலை செய்யப்பட்டதற்கும் தொடர்பில்லை என்றால் அனிருத்தருக்கும் அதில் சம்பந்தமே இல்லை என்பது தெளிவாகிறது. இது முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்டது. சபையில் விசாரித்து முடிவானது. ஆனால் நான் இங்கு கூற வேண்டிய நேர்ந்தது உங்களின் யாருக்காவது இருக்கும் எள்ளளவு சந்தேகத்தையும் நீக்குவதற்காகத்தான். வரும் காலத்தில் யாருக்காவது மனத்தில் துளியாவது சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஆகவே ஆதித்த கரிகாலரை கொள்வதற்கான எண்ணம் முழுவதும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுக்குத்தான் இணைந்திருக்கிறது. பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுள் இதோ நிற்கும் ரவிதாசன் மிக முக்கியமானவன். ஆதித்த கரிகாலரை கொன்ற நாளென்றும் அவனும் அவன் ஆட்களும் கடம்பூர் மாளிகையில் ஒளிந்திருந்திருக்கின்றனர். அவர்கள் ஏன் அங்கு வர வேண்டும்? அதுதான் முதல் காரணமாக அமைவதை நீங்கள் காணலாம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.